ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு திருவாதவூரர் புராணம். தலைப்பு திருப்பெருந்துறை சருக்கம். திருப்பெருந்துறை இறைவன் தீட்சை வழங்குதல் தொடர்ச்சி. வழங்குபவர் திரு சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சித் சபேசா சிவ சிதம்பரம் நம சிவகாம்யை ஜெகதம்பிகே திருச்சிற்றம்பலம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குர் பொழுது அரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமீதேரத் துழும்பு கண்ணீருண் மூழ்கி அழுது அடி அடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெரும் கருணை பெற்றி நோக்கி கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மழைவாரத் துரிய நிலை கடந்து போந்து திருந்து பெறும் சிவபோகக் கொழுந்தேரல் வாய்மடுத்து தேக்கிச் செம்மான் திருந்தருளும் பெருங்கீர்த்தி வாதவூரடிகள் அடியினைகள் போற்றி. பேசும் பொருளுக்கிலக்கிதமாம் பெச்சிறந்த மாசில் மணியின் மணிவார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடியன் மனத்தே வைத்து திருச்சிற்றம்பலம். பெரியவர்களே, நம்முடைய குருநாதரை எம்பெருமான் ஆத்மநாத சுவாமி திருப்பெருந்துறையில் குருந்தமரத்தின் நிழலிலே வைத்து திருவடி சூட்டி ஆட்கொண்டார். திருவடி சூட்டுவது நம்ம தொடர்ந்து பார்க்கப் போகிறோம். அருட்கண்ணால் நோக்கினார், அன்போடு அழைத்தார், வண்ணப் பணித்தார் வா என்றார் என்று நம்ம திருக்கோத்தும்பில பார்க்கிறோம். வண்ணப் பணித்தன்னை வா என்ற வான் கருணை, மிக உயர்ந்த கருணை. அன்போடு நீ அஞ்ச வேண்டாம், உன் எண்ணத்தை முடித்து தருகின்றேன், இனி உனக்கு துன்பமில்லை, இன்பமே என்னாலும் என்ற கேரண்டி. அவ்வாறு அருளோடு அன்பொழுக பெருமான் அழைத்து உறவு முறை பாராட்டி அருட்கண் நோக்கம் செய்து மந்திர தீட்சை அளித்து பிறகு திருவடி சுட்டுகின்றான். அந்த திருவடியினை எவ்வாறு நம்முடைய குருநாதர் கொண்டாடினார் என்று வருகின்றது. அப்ப அருட்கண்ணால் நோக்குகின்ற நயன தீட்சைக்கும் திருவடி சுட்டுகின்ற அந்த ஸ்பரிச தீட்சைக்கும் இடைப்பட்ட நிலையிலே இருப்பது இந்த மந்திர தீட்சை என்று பார்க்கின்றோம். மந்திர தீட்சை அவசியம் வேண்டும் என்பதையும் சென்ற வகுப்பிலே பார்த்தோம். சோறு போன்றது மந்திர தீட்சை. குருநாதன் அருகில் இல்லாத பொழுது குருநாதனாக இருந்து நம்மை காப்பது மந்திரம். அதனால்தான் மந்திரம் என்ற சொல்லுக்கு வடமொழியிலே என்ன பொருள், மனநாத் திராயதே இதி மந்த்ரஹா, நினைப்பவனை காக்கின்ற காரணத்தினாலே மந்திரம் என்று பெயர். நினைப்பவனை காக்கின்றது என்ற பொருள், அந்த சொல்லுக்கு பொருள் என்ன, தன்னை நினைப்பவனை காக்கின்ற செயல் செய்வது மந்திரம் என்று பார்க்கின்றோம். மந்திரத்தை நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று பார்க்கின்றோம். அந்த மந்திரம் நம்முடைய குருநாதருக்கு உபதேசிக்கப்பட்ட மந்திரம் யாது என்பதை ஒரு நம்ம பார்த்தோம். புரட்சிகரமான கருத்தை பார்த்தோம். புரட்சிகரமான கருத்துன்னா உண்மைக்கு புறம்பானதுன்னு அர்த்தம் கிடையாது. இதுவரையிலும் யாரும் அதை பற்றி அறிந்திருந்தாலும் துணியவில்லை என்பது பொருள். புரட்சிக்கு என்ன வேண்டும், துணிவு வேண்டும். ஆனால் பெரியோர்கள் இப்படி இருக்குமோ என்று யூகித்திருக்கிறார்கள். நம்முடைய குருநாதருக்கு உபதேசிக்கப்பட்டது ஓங்காரம், தனித்த பிரணவம். தனித்த பிரணவத்தை யாருக்கும் உபதேசிக்க மாட்டார்கள். இல்லறத்தார்களுக்கு, துறவிகளுக்கு மட்டும்தான் உபதேசிப்பார்கள். நெருப்பை கையிலே கொடுப்பதை போல சூடான பாத்திரத்தை கையில கொடுக்கலாம், இடுக்கி வச்சு பிடிக்கலாம், நெருப்பை கையில கொடுக்க முடியுமா? அதுபோல மற்ற மந்திரத்தோடு ஓங்காரத்தை இணைத்து கொடுக்கலாம், ஓங்காரத்தை தனியே கொடுக்க முடியாது. சூடு ஏறிய பாத்திரத்தை கிடுக்கி பிடிச்சு எடுக்கலாம், ஆனா நெருப்பை கையில கொடுக்க கூடாது. அது நெருப்பை யாருக்கு கொடுக்கலாம்னா பற்றற்ற துறவிக்கு தான் கொடுக்கலாம். கடவுளே துறவு கொடுத்த காரணத்தினாலே நம்முடைய குருநாதரை விட உயர்ந்த துறவிகள் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. திருவாதிரிகள் தான் துறவியர் தலைவர். அப்படி பார்க்கும்பொழுது அவருக்கு பின்னால் பட்டினத்தறிகள் என்று பார்க்கிறோம். ஓங்காரம் தான் கொடுக்கப்பட்டது என்பதற்கு சில காரணங்கள் கூறின, இன்னும் பல காரணங்கள் உண்டு. திருப்பெருந்துறை புராணம் என்று ஒரு புராணம் இருக்கின்றது. நம்முடைய குருநாதருடைய திருக்கதை பல புராணங்களிலே சொல்லப்படுகின்றது, வெவ்வேறு விதமாக பார்க்கிறோம். அதிகமாக மக்கள் படிப்பது எதனின்னு கேட்டால், நாம் இப்பொழுது பார்க்கின்ற கடவுள் மாமுனிவர் அருளிய திருவாதவூரடிகள் புராணம் என்று நம்ம குருநாதருடைய புராணம் என்று அவருக்காகவே பாடப்பட்டது. முழுக்க முழுக்க அவருடைய கதை தான் இதில் வரும், இந்த திருவாதவூரடிகள் புராணம். அடுத்தது சொக்கநாத பெருமானுடைய 64 திருவிளையாடல்களிலே 4 திருவிளையாடல்கள் நம்முடைய குருநாதரை குறித்த திருவிளையாடல்கள். வாதவூரடிகளுக்கு உபதேசித்தருளியது, நரி பரியாக்கியது, பரி நரியாக்கியது என்ற அந்த திருவிளையாடல்கள்லாம் பார்க்கிறோம். பிட்டுக்கு மண் சுமந்தது, இந்த 4 திருவிழாடுகளிலும் நம்முடைய குருநாதருடைய கதை அடங்கி விடுகின்றது. என்று பார்க்கின்றோம். அப்ப இந்த திருவிளையாடல் புராணங்களை கொண்டும் திருவாரூர் புராணத்தை கொண்டும் நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய குருநாதருக்கு ஓங்காரம் தான் உபதேசிக்கப்பட்டது என்ற கருத்து வெளிப்படையாக இல்லை. அதுலயும் நுணுகி பார்த்தால் அதற்கான சஜஷன் இருக்கு, ஆனா வெளிப்படையாக இல்ல. இந்த சஜஷன் ரொம்ப கிளியரா எங்க இருக்குன்னு கேட்டா திருப்பெருந்துறை புராணத்துல இருக்கு. திருப்பெருந்துறை புராணத்தை தான் அடியேன் மிகவும் உறுதியாக நம்புகின்றேன் குருநாதருடைய திருக்கதைக்கு அடிப்படையும் சொல்லி. ஏன் அப்படி நம்புகின்றேன்னு கேட்டா திருவாசகத்துல திருப்பெருந்துறை புராண செய்திகள் காணப்படுகின்றன. அது வந்து மேலெழுந்தவரையா திருவாசகம் படிக்கிற காரணத்தினால திருப்பெருந்துறை புராணத்தை படிக்காமல் திருவாசகத்திற்கு உரை வரைந்தவர்கள் அந்த கருத்துக்கள் அவர்களுக்கு விளங்காத காரணத்தினாலே செம்மையாக உரை வரையவில்லை. இப்பொழுது திருவாசகத்துல ஒரு இடம் வருகின்றது. நந்தம் பாடியில் நான்முறையோனாய் அந்தமில் ஆரியனாய் அமர்ந்தருளியும் அப்படின்னு வருது. இதற்கு என்ன உரை வைத்திருக்காங்க? நந்தம்பாடி என்ற ஒரு ஊர், அது எங்கு இருக்கின்றது என்பது மாற்று கருத்துக்கள் உண்டு. தெளிய முடியவில்லை, துணிய முடியவில்லை. அகுது ஒரு சிவத்தலமாக இருக்க வேண்டும், அங்கு பெருமான் எழுந்தருளினான். இப்படிதான் உரை எழுதியிருப்பாங்க. எந்த உரையை பார்த்தாலும் நந்தம்பாடியில் நான்முறையோனாய், நான்முறையோனாய் பெருமான் விளங்கினான், நான்கு வேதங்களிலே வல்லவனாக விளங்கினான். அந்தமில் ஆரியனாய் அமர்ந்தருளியும், எல்லையில்லாத பெருமை கொண்ட ஆரியன் என்பது ஆசிரியனை குறிக்கின்ற சொல். இப்படி உரை எழுதியிருப்பாங்க. அதற்கு அடியேன் ஒரு உரை சொல்கின்றேன், அதை பாருங்க. நந்தம் பாடி எந்த இதுவரையிலும் வெளிவந்த எந்த திருவாசக உரையிலும் இல்லாத கருத்தை இந்த ரெண்டு அடிகளுக்கு சொல்றேன், பொருத்தமா இருக்கான்னு பாருங்க. பாடி என்பது படை வீடு. பாடின்னு ஒரு ஊர் இருக்கு சென்னையில. பல்லவ மன்னன் வடதேசத்திலிருந்து வருகின்ற மன்னர்கள் படையெடுக்கும் பொழுது அவர்களுடைய படையெடுப்பை முறியடிப்பதற்காக தான் படை வீரர்களோடு தங்கிய பாசறைக்கு பாடி என்று பெயர். பழைய தமிழ நிகழ்ச்சிகள் எடுத்து பார்த்தீங்கன்னா பாடி என்பது படை வீரர்கள் தங்குகின்ற இடம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பாடி என்றால் ஆர்மி கேம்ப் இருக்கிற இடம் பாடி. திருவலிதாயம் என்ற தலத்திற்கு தற்காலத்திலே பாடி என்று பெயர். ஏன் பாடி என்று பெயர்? அதுக்கு உண்மையில திருவலிதாயம் தான் பேரு. தேவார காலத்துல திருவலிதாயம்னு பேரு. நீண்ட நெடுங்காலத்திற்கு பிறகு பிற்காலத்திலே ஒரு மன்னன் அங்கு படை வீரர்களோடு தங்கின காரணத்தினாலே பாடி என்ற பெயர் வந்துவிட்டது. போரிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அங்கு வெற்றி நங்கையாகின்ற அந்த துர்கையை வழிபட்டான், உருவத்தை பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டான். அந்த அம்பாளுக்கு படை வீட்டு அம்மன் பேர். படை வீடு என்றால் என்ன? பாசறை, ஆர்மி கேம்ப், படை வீடு. படைஞர்கள் தங்குகின்ற இடம் படை வீடு. படவட்டம்மன், படவட்டம்மன் சொல்லுவாங்க, மறிவு வழங்கும். படை வீட்டு அம்மன், படை வீட்டு அம்மன் ஸ்டாப் தான் பாடிங்கிற பஸ் ஸ்டாப். அந்த படை வீட்டம்மன் ஸ்டாப்ல இறங்கினா ஏத்தாமரி நம்ம திருவள்ளிதாயம் கோயிலுக்கு போகலாம் சந்த வழியா. சென்னையில கல்வெட்டுலாம் இருக்கு, எந்த மன்னன் படைகளோடு தங்கினாங்க கல்வெட்டு இருக்கு, திருக்கோயிலே இருக்கு கல்வெட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆகவே பாடி என்பது ஒரு மன்னன் தன் படை வீரர்களோடு தங்குகின்ற பாசறைக்கு படையின் பேர். இங்கு நந்தம் பாடி என்கிறார். நமக்காக பெருமான் படையோடு தங்கிய இடம், நமக்காக போரிட்ட இடம். பெருமான் நம்முடைய மலப்பகையோடு போரிட்டான். நமக்கு மூன்று பகைஞர்கள் இருக்கிறார்கள், ஆணவம், கண்மம், மாயென்ற மலம். அந்த மூன்று மலப்பகையோடு பெருமானே போரிட்டு நம்மை விடுவிக்கின்றான். நம்முடைய பகைவரோடு நாம் போரிட்டு வெற்றி பெற முடியாது. நம்முடைய பகைவரோடு நமக்கு துணை செய்கின்ற, தோன்றா துணையாக இருக்கின்ற கடவுள் போரிட்டால்தான் நமக்கு வெற்றி கிட்டும். நம்முடைய மலப்பகையோடு கடவுள் குருநாதனாக வந்து போரிட்டால்தான் நமக்கு வெற்றி. நாம் நேரடியாக போரிட்டால் இறந்து போவோம், நம்மால் இது ஜெயிக்க முடியாது. அப்ப நந்தம்பாடு என்பது நமக்காக கடவுள் படை வீரர்களோடு தங்கிய இடம். அந்த படை வீரர்கள் யாரு? பெருமான் 999 அடியார்களோடு வந்தார்னு சொல்றாரு இல்லையா புராணத்துல. அந்த 999 பேர் தான் படை வீரர்கள். நம்ம குருநாதர் சேர்த்தா 1000 பேர் ஆவாங்க. பெருமான் ஒரு சைன்யத்தோட வந்திருக்கிறார், அடியார் கூட்டத்தோடு வந்திருக்கிறார். அவ்வாறு அவர் நம்முடைய மலப்பகையோடு போரிடுவதற்காக வந்து எழுந்தருளிய கேம்ப் என்பது என்னன்னு கேட்டா திருப்பெருந்துறை. இப்ப நந்தம்பாடி என்ற ஒரு தலம் இருக்கின்றது, அது தமிழ்நாட்டில் இருக்கின்றதா வெளிநாட்டில் இருக்கின்றதா என்று தேடி பார்க்க வேண்டும்ங்கிற உரை சரி கிடையாது. நந்தம்பாடி என்பது திருப்பெருந்துறை. என்ன காரணம்? நம்ம குருநாதர் சொந்தம் கொண்டாடுறார், நமக்கு உரிய ஊர் திருப்பெருந்துறையை மட்டும்தான் தன்னுடைய ஊர் என்று கூறிக்கொள்கின்றார் குருநாதர். எந்த ஊருக்கும் எங்கள் என்ற அடைமொழியை திருவாசகத்தில் பார்க்க முடியாது, தில்லைக்கு கூட பார்க்க முடியாது. பெருமானோட 2.5 கலந்தார். அந்த தில்லையை நந்தம் ஊர் என்று சொந்தம் கொண்டாடல. ஆனால் பெருமான் ஆட்கொண்ட இடத்தை தன்னுடைய ஊரா சொல்றார். இன்பான் மொழிக்கிள்ளாய் எங்கள் பெருந்துரைக்கோன் முன்பால் முழங்கும் முரசியம்பாய். ஏறார் இளங்கிலேயே எங்கள் பெருந்துரைக்கோன் வருதா? மாய வாழ்க்கையை மெய்யென்றெண்ணி மதித்திடா வகை நல்கினான் வேய தோழுமை பங்கன் எங்கள் திருப்பெருந்துரை மேவினான். இந்த மூன்று இடத்தை தவிர நீங்கெல்லாம் நிறைய திருவாசகம் முற்றுதல் பண்ணிருக்கீங்க. திரும்ப ஒரு தடவை முற்றுதல் பண்ணும்போது இந்த எண்ணத்தோட பண்ணுங்க. எங்கள்ங்கிற சொல் இந்த மூன்று இடத்தை தவிர வேற எங்கேயா வந்ததுன்னா எனக்கு சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன். இந்த மூன்று இடத்துல தான் வருது. இந்த மூன்று இடத்துலயும் திருப்புரந்துரைக்கு தான் அடைமொழியா வருது. அப்ப குருநாதருடைய ஊர் எது? பிறந்த ஊர் நமக்கு ஊர் கிடையாது, புகுந்த ஊர் தாங்க நமக்கெல்லாம் ஊரு. பெண்களாகிய நமக்கு சாஸ்வதம் எது? கல்யாணம் ஆனப்புறம் அந்த பெண் என்ன சொல்லுவாங்க? எங்க வீடுன்னு யாரும் என்ன எந்த வீட்டை சொல்லுவாங்க? பெற்ற தாய் தந்தையத்திய போய் எங்க வீட்டுக்கு வரவே மாட்டேங்கிறீங்க, அவர் ரொம்ப கோபமா இருக்கிறார் சொல்லுவாங்களா இல்லையா? இத்தனை நாள் பிறந்து வளர்ந்து விளையாடின இடம் அது, அது நம்ம ஊருக்கு வீடு கிடையாது. கல்யாணமே கொஞ்ச நாள் தான் ஆகுது, ஆனா அவரை காட்டுற அன்பை யாரும் காட்ட முடியாது. கணவனார் காட்டுற அன்பை இன்னொருத்தர் காட்ட முடியுமா? அவர் நல்லா வச்சிருக்காருல்ல, அதனால அந்த வீடு என்ன ஆகுது? எங்கள் வீடு ஆகுது. அம்மா அப்பாட்ட என்ன சொல்றாங்க? எங்க வீட்டுக்கு வந்துட்டு போங்க அப்படிங்கிறாங்க. அப்பொழுது குருநாதனால் ஆட்கொள்ளப்படுகின்ற நிலை இருக்கின்றதே, அது பெண்ணுக்கு திருமணமாவதை போன்ற உயர்ந்த நிலை. ஒரு பெண்ணா பிறந்தவங்களுக்கு திருமணம் என்பது உயர்ந்த பதவி, பொசிஷன். அதுபோல ஒரு உயிருக்கு குருநாதனால் தீட்சை பெறுவது என்பது அதான் இந்த பிறவி எடுத்த பயன். அதனால அந்த புகுந்த வீட்டை தன்னுடைய வீடு என்று பாவிக்கிறார். எங்கள் பெருந்துரை. அப்ப நந்தம்பாடி என்பதும் எங்கள் பெருந்துரை தானே, அதுல சந்தேகம் இல்லையே. சொந்தம் கொண்டாடுகின்ற காரணத்தினால தில்லையோ வேற எந்த ஊரையுமோ குருநாதர் சொந்தம் கொண்டாடல, அதுக்கெல்லாம் பாசிங் ரெஃபரன்ஸ் தான். ஆனால் திருப்பெருந்துரையை எங்கள் ஊர் என்று சொந்தம் கொண்டாடுறார். எப்படி ஒரு மருமகள் தன் கணவன் வீட்டை தன் வீடு என்று சொந்தம் கொண்டாடுவதை போல கொண்டாடுகின்றார். அப்பொழுது அவ்வாறு சொந்தம் கொண்டாடப்பட்ட காரணத்தினாலேயே நந்தம்பாடி என்பது திருப்பெருந்துரை தான், சந்தேகம் இல்லை. அங்கு பெருமான் நான்மறையோனா இருந்தான்னு சொல்றார். நான்மறையோன் என்றால் நான்கு மறைகளிலே வல்ல, மறை கற்பிக்கின்ற ஆசிரியன், ஓதுவிக்கின்ற ஆசிரியன், வேதம் சொல்லித்தர வாத்தியாரா இருந்தார் அப்படின்னு திருப்பெருந்துரை புராணம் சொல்லுது. அந்த திருப்பெருந்துரை புராணத்தை அறியாத காரணத்தினாலே இந்த திருவாசகத்துக்கு ஒழுங்காக உரை வரையப்படவில்லை. அந்த திருப்பெருந்துரை புராணத்தை படிச்சோம்னா அங்கு இறைவன் தன்னை பூசிக்கின்ற 300 அந்தணர்கள் நம்பியார்கள்னு பேரு. அந்த 300 அந்தணர்களும் ரொம்ப சிரமப்பட்டாங்க வாழ்க்கைக்கு, வாழ்க்கையில சிரம, ஏழ்மையில சிரமப்பட்டாங்க. அதன் காரணமாக கல்வியை துறந்தார்கள். இன்னைக்குமே கையில காசு பார்க்கணும்னா படிக்கிற நேரத்துல ஏதாவது வேலை செய்யலான்னு தோணும். படிக்கிற நேரத்துல சாமி கோயில இருந்து மணி அடிச்சா ஒரு அர்ச்சனை பண்ணா ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் வரும், ஏன் படிக்கணும்னு தோணிடும். ஆகவே அவர்கள் கல்வியை இழந்தார்கள், கடவுளுக்கு அருகிலே தொண்டு செய்தார்கள். ஆனால் அந்தனருக்கு உரிய கல்வி என்ன? அருமறை ஆரங்கம் யாருக்கு? அருங்கலம். அந்தனருக்கு அருங்கலம், அருமறை ஆரங்கம். அருமறை ஆரங்கத்தை அவர்கள் இழந்தார்கள். சாமி பார்த்தாரு, நமக்கு பூஜை பண்றதுனால படிக்காத அறிவிலிகளா போயிட்டார்கள், நாமே இவர்களுக்கு கல்வியை போதிக்க வேண்டும், நமக்கு அந்த கடமை இருக்கு என்று நினைத்து ஆன்மநாத பெருமான் ஒரு அந்தனராக வந்தார். வந்து சொன்னாரு, நான் அந்த காசி கங்கையிலேருந்து வரேன், 4 வேதங்களிலும் வல்லவன், நீங்கள் வேத கல்வியை மறந்து இருக்கிறீர்கள், உங்களுக்கெல்லாம் நான் ஃப்ரீயா வேதம் சொல்லித்தரேன், எனக்கு நீங்க காசு தர வேண்டாம். ஏன்னா ஒரு குரு தட்சிணை தரணும், எங்கள்கிட்ட காசு இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்க, எனக்கு காசே தர வேண்டாம். நீங்க 300 பேர் இருக்கீங்க, ஒரு நாளைக்கு ஒத்தர் வீட்டுல நான் உணவு எடுத்துக்கிறேன், எனக்கு ஒரு நாளைக்கு ஒருவேளை சோறு போட்டா போறோம், நான் வயசானவன், ஒரு வேளைக்கு மேல எனக்கு சோறு வேண்டாம், மதிய உணவு மட்டும் கொடுத்தா போறோம், காலையில டிஃபன் காஃபி வேணாம், சாயங்காலம் டீ பிஸ்கட் வேண்டாம், ராத்திரியில இடியாப்பம் பால் வேண்டாம், மதியானம் சோறு போட்டா போறோம். அந்த சோறு கூட பச்சரிசி சோறா தான் இருக்கணுங்கிறது இல்ல, புழுங்கரிசி சோறா இருக்கலாம். புதிய கறிகாய்களை கொண்டு நீங்க சமைச்சு எனக்கு தொடுகுறி போடணுங்கிறது இல்ல, வத்தல் போட்டு வைப்பாங்க பழங்காலத்துல. வத்தல் எதுக்காக போடுறதுன்னா கொத்தவரங்காய் சீப்பா இருக்கும் போது வாங்கிடுவாங்க, பாருக்காய் சீப்பா இருக்கும் போது வாங்கிடுவாங்க, சுண்டைக்காய் சீப்பா இருக்கும் போது வாங்கிடுவாங்க. என்றைக்குமே நம்ம பெரியவர்கள் வாழ்ந்தவரே நம்ம வாழணும். இன்னைக்கு கையில காசு எல்லார்ட்டையும் நிறைய இருக்குங்கிறதுனால அந்த உயர்ந்த கோட்பாடை கைவிடக்கூடாது. வெங்காயம் 100 ரூபாய் விற்குதுன்னா அதை வாங்கி சாப்பிடக்கூடாது, அவ்வளவுதான். வெங்காயம் சாப்பிட்டாதான் உடம்பு வளருமா? அது 20 ரூபாய்க்கு வரட்டும், அப்புறம் வாங்கிப்போம், அதனாலலாம் நம்ம ஒன்றும் ஆயிட மாட்டோம். பழங்காலத்துல எங்க அப்பா தாத்தா எல்லாம், உங்க அப்பா தாத்தாவும் அப்படித்தான், எல்லாருமே ஒரு காலத்துல ஏழையா தானே இருந்தோம், நாடே ஏழையா இருந்தது. அந்த காலத்துல ஊருக்கு 2 பணக்காரங்க தான் இருப்பாங்க. ஊர்ல ஒத்தர் வீட்டுலதான் லேண்ட்லைன் போன் இருக்கும். தெருக்கோடியில நம்ம இருப்போம், ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க, அரை மணி நேரம் கழிச்சு உங்க மாமா போன் பண்ணேன்னு இருக்காரு, எங்க வீட்டுக்கு போன் வரும்னு சொல்லுவாங்க. நாம அவங்க வீட்டுல போய் 10 நிமிஷமா உட்காந்துருப்போம் போன் பக்கத்துல, அந்த போன் நமக்காக வரும் இல்லையா. இப்ப நமக்கு ஆளுக்கு 4 போன் இருக்கு. ஆனால் அவர்கள் கடைபிடித்ததை கடைபிடிக்க வேண்டும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கறி ஒரு காய்கறி வந்து அதிக விலை வித்ததுன்னா வாங்க மாட்டாங்க, கொள்கையே அதான், வாங்கக்கூடாது. அது மலிவாகும் போது வாங்குவோம், அதே சீப்பாகும். கத்திரிக்காய்க்கு வெண்டைக்காய்க்கு இவ்வளவு விலை கொடுக்கறதா? அந்த கழுதை விலை குறைஞ்சப்பறம் வாங்குறேன்னு அப்பா இல்லையா? கையில காசு இருந்தாலும் வாங்க மாட்டாங்க. என்னன்னா சாமி சொல்றாரு, காசு கொடுத்து அதிகமா வாங்காத, அதுக்கு அவ்வளவு காசு கொடுக்க கூடாது, அது குறைஞ்சப்பறம் வாங்கிப்போம். அப்ப இந்த கொத்தவரங்காய் எல்லாம் ஃப்ரீயா வாங்கிருக்கேனா? 5 ரூபாய்க்கு கறிக்காய் வாங்கிட்டா கொத்தவரங்காய் இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாமே ஃப்ரீ தான், எடுத்துட்டு போம்பாங்க, எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம். கொத்தவரங்காய் காசு கொடுத்தே வாங்கினது இல்ல தஞ்சாவூர்ல படிக்கும் போது. இப்ப கொத்தவரங்காய் என்ன விலை இருக்குது பாருங்க, அந்த அது சீப்பா இருக்கும்போது வாங்கி வெத்தல் போட்டுருவாங்க. இப்ப மழை பெய்து கறிக்காய் வராம இருக்கலாம், கறிக்காய் எல்லாம் விலை அதிகமாகி வராம இருக்கலாம், அந்த நேரத்துல வீட்டில் இருக்கிற சுண்ட வெத்தல் குழம்பாக ஆகும், அந்த கொத்தவரங்காய் வெத்தல் தொடுகறியா ஆகும். அந்த கொத்தவரங்காய் வெறுந்த நல்ல நெல்ல கடலை நெல்ல வறுத்துட்டா நெய் மனம் மணக்கும், நெய் விடாமலேயே. சுண்ட வெத்தல் குழம்பாகும், கொத்தரங்காய் வெத்தல் குழம்பாகாது, ஆனா அது என்ன ஆகும், தொடுகறியா ஆகும். அதே மாதிரி இந்த கத்திரிக்காயில கூட வெத்தல் உண்டு, தும்முட்டிக்காய் வெத்தல் உண்டு, அப்படிலாம் வெத்தல் இருக்கு. அதே மாதிரி நீங்க பார்க்கா வெத்த குழம்பு எனக்கு போட்டா போதும். என்ன காரணம்னா டின்னுல இருக்கும், அது ஒரு 5 ரூபாய் கொண்டு போய் கொடுத்து தொடுகறி வாங்க வேண்டாம். புழுங்கலரிசி சோறு அந்த பார்க்கா வெத்த குழம்பு அது மட்டும் எனக்கு போட்டா போறோம், கையில காசு தர வேண்டாம், ஒருவேளை சோறு போட்டா போறோம், உங்க எல்லாருக்கும் நான் வேதம் சொல்லி தரேன்னு கடவுளே வந்தார் அந்த ஊருக்குன்னு புராணம் சொல்லுது. அதையே திருவாசகம் சொல்லக்கூடாது? நந்தம்பாடியில் திருப்பெருந்துறையில் நான்மறையோனாய் வேதம் கற்பிக்கின்ற ஆசிரியனாக அந்தமில் ஆரியன், ஆரியன் தான் ஆசிரியன் தான், அந்தமில் ஆரியன் என்பது எல்லையில்லாத புகழ் கொண்ட ஆசிரியன் சொல்றாங்க. அங்கு காலம் என்ற ஒரு சொல், சொல் எச்சம்னு பேரு, இது டெலிகிராபிக் லாங்குவேஜ்ல பாட்டு ஓடுது, தேவையான சொற்களை பெய்து கொள்ள வேண்டும். அந்தமில் ஆரியன் என்றால் பொதுவாகவே நம்ம எத்தனை நாள் படிப்போம், நீங்க எத்தனை நாள் படிப்பீங்க எங்கிட்ட? திருவாதிரைகள் புராணம் முடிகிறவரையும் நீங்க படிப்பீங்க, அதுக்கப்புறம் ஒரு கேப் விழுவோம். சாமி என்ன பண்ணாரு, அவர்களிலேயே ஒருவனாக ஆகிட்டார், எல்லையில்லாத காலம் அவர்களுக்கு வேதம் கற்பித்துக் கொண்டிருந்தார். அன்பு காரணமாக அவங்களுக்கும் சாமியை விடுறதுக்கு மனசு இல்ல, சாமிக்கும் அடியார்களை விடுறதுக்கு மனசு இல்ல. அப்ப பெருந்துறையில் என்றும் பிரியான்னு வருது திருவாசகத்துல, பெருமான் பெருந்துறைக்கு வருவானே தவிர பிரிய மாட்டான், அவ்வளவு அட்டாச்சு. அந்தமில் காலம் ஆரியனாய் அமர்ந்தருளியும் அப்படின்னு அந்த அர்த்தத்தை பார்த்தோம்னா திருப்பெருந்துறை புராண கருத்து திருவாசகம் சொல்லுது. இது ஓரிடம் இல்ல, பல இடங்களிலே திருப்பெருந்துறை புராண கருத்து திருவாசகத்துல வருது. அப்படி பார்க்கும் பொழுது நம்முடைய குருநாதருடைய கதையை திருப்பெருந்துறை புராணத்தை ஒட்டியே அமைக்க வேண்டும் என்று அடியனுக்கு தோன்றியது. திருவிளையாடற புராணத்தை ஒட்டி அமைக்க கூடாது. இதை எதை ஒட்டி அமைக்க வேண்டும், திருப்பெருந்துறை புராணத்தை ஒட்டி தான் நம்முடைய குருநாதருடைய திருக்கதையை அமைக்க வேண்டும். இதற்கு இன்னொரு வலிமையான காரணம் என்னன்னா, திருவாசகம் என்ன சொல்லுது, என்னை காப்பதற்காக என் குருநாதன், நான் மதுரையிலே சிறைப்பட்டிருந்த பொழுது திருப்பெருந்திலிருந்து அந்த நரிகளை பரிகளாக்கி கொண்டு வந்தான்னு தெளிவா சொல்லுது திருவாசகம். ஆனா திருவள்ளுவர் புராணம் அப்படி சொல்லலையே, அப்படி சொல்லலையே. இது இது வந்து ஒரு வேலிடான முரண், இதை வந்து நம்ம வந்து கண்ணை மூடிட்டு போக முடியாது. ஏன்னா பிட்டுக்கு மண் சுமந்தது யார், திருவாசகம் என்ன சொல்லுதோ அதுதானே மேலான உண்மை. பிட்டுக்கு மண் சுமந்த அந்த திருவிளையாடல் யாருக்காக பெருமான் செய்தார், வந்திக்காக செய்தது போல தோன்றும். பெருமானே தன் திருவாயினால் சொல்றார், வந்திக்காக இதை நான் செய்ய வேண்டியதில்லை, பிட்டுக்கு மண் சுமந்தது வந்திக்காக இருந்தாலும் பிரம்படிப்பட்டது இவனுக்காக அசரீரியா சொல்லிட்டார். வந்தியை காப்பதற்கு பெருமான் பிரம்படிப்பட தேவையில்லையே, பிட்டுக்கு மண் சுமந்தால் போதுமே, ஒழுங்கே வேலை செஞ்சாலே வந்தியுடைய பிரச்சனை தீர்ந்துருமே. வந்திக்கு என்ன பிரச்சனை, வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள் இல்லை என்பது தானே பிரச்சனை. பெருமான் ஒழுங்கார ஒரு வேலைக்காரனா நடந்துகிட்டாருன்னா வந்தியுடைய திண்டாட்டம் சரியா இருக்கும், கொண்டாட்டமாக ஆகியிருக்கும், வந்திக்கு ஒரு சிரமம் இருக்காதே. ஆனால் பெருமான் என்ன பண்ணாரு, வந்திக்கு வேலைக்காரனா வந்து வந்தி வயிறு கலங்குற மாதிரி பண்ணினாரு, அடி வாங்கினார். அந்த அடி வாங்கின உடனே அடிச்சவன் முதுகிலேயே அடி விழுந்தது, அடிச்சவனுக்கு ஐயம் வந்தது, நாம இவனை அடிச்சோமா நம்மையே அடிச்சுக்கிட்டோமான்னு. பார்த்தவங்களாம் சொல்றாங்க, மன்னா உன்னை யாரோ அடிச்சிருக்காங்க, உன்னுடைய பொன்னார் மேனியில அந்த தழும்பு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப பெருமான் மறைந்து அசரீரியா சொல்றாரு, நான் பிட்டுக்கு மண் சுமந்ததும் பிரம்படிப்பட்டதும் திருவாதவுரனுக்காக. அப்ப பிட்டுக்கு மண் சுமந்தது யார் என்று கேட்கும் பொழுது திருவாசன் சொல்லுது, திருப்பெருந்துறை பெருமான் தான் பிட்டுக்கு மண் சுமந்தான் அப்படின்னு சொல்லுது. திருவிழாப்புறம் அப்படி சொல்லலையே, பிட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்துறை பெரும் பித்தனே. இப்ப திருவாசகத்து திருவாசத்தோடு ஒப்ப வைத்து பார்க்கும் பொழுது திருவிழா புராணம் பிரமாணமாகாது, திருவாசகம் தான் மேலான பிரமாணம். பிரமாணம்னா ப்ரூஃப். ஒரு கோர்ட்ல நியாயவாதி ரெண்டு பேரும் வந்து எவிடன்ஸ் தராங்க, இவருடைய எவிடன்ஸ் தான் நம்ப தகுந்தது, இவருடைய எவிடன்ஸ் கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிடணும்ன்றவர். இதை உப்பு போடாமலே சாப்பிடலாம், உள்ள போகுது, அது உள்ள போனோம்னா உப்பு போட்டுக்கணும். டு பி டேக்கன் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட்னா நம்புவதற்கு கடினம்னு அர்த்தம். உப்பு போட்டு சாப்பிடணும்னா அப்படியே சாப்பிட முடியாதுன்னு அர்த்தம். நம்புவதற்கு கடினம். அது மட்டும் இல்ல, திருப்பரந்துரை பெருமான், மதுரை எவ்வளவு பெரிய ஊர், இன்று இல்ல அன்றே பெரிய ஊர் மதுரை தான். இந்தியாவிலேயே மதுரையை போன்ற ஒரு அழகான ஊர், மக்கள் அதிகமாக வசித்த ஊர், நாகரிகம் தழைத்த ஊர், அன்றும் கிடையாது இன்றும் கிடையாது. எத்தனை லட்சம் மக்கள் வாழ்ந்திருப்பாங்க, அதுல தகுதியால் மேம்பட்ட மீனவனுக்கு கூட வந்தது கடவுள்னு தெரியல. அப்படி அவ்வளவு பெரிய ஊர்ல எல்லாரையும் பெருமான் ஏமாத்தினார். என்னை தவிர ஆட்கொண்ட காரணத்தினாலே பெருமான் என்ன பண்ணார், எனக்கு மட்டும் தன்னை உணர்த்தினார், ஏனோர் எல்லாரும் மயங்கினார்கள் அப்படிங்கிறத சொல்றார். சொல்லும் பொழுது, நரியை குதிரை பரியாக்கி ஞானமெல்லாம் நிகழ்வித்து பெரிய தென்னன் மதுரையெல்லாம் பிச்சதேற்றும் பெருந்துரையாய். யார பார்த்து சொல்றார், திருப்பெருந்துரை பெருமானை பார்த்து சொல்றார். மதுரையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் வந்தது யாருன்னு தெரியல, ஒரு குதிரை வீரன் வந்திருக்கிறான் நினைச்சாங்களே தவிர, உலகத்தை படைத்து காத்து அழிக்கின்ற கடவுள் வந்திருக்கிறான், வேதமே குதிரையா வந்திருக்கின்றது, வேத நாயகன் அதன் மீது எழுந்தொழி வருகின்றான் தன் அடியானை காப்பதற்காக அப்படிங்கிறது அடிபட்ட அடியவனுக்கு மட்டும்தான் தெரியும், மத்த யாருக்கும் தெரியாது. ஈண்டிய மாயா இருள்கட எப்பொருளும் விளங்க தூண்டிய ஜோதியை மீனவனும் சொல்ல வல்ல நல்லன். மீனவனும் என்ற உண்மை சிறப்பு உண்மை. ஹரிமர்த பாண்டியனுக்கு தவம் அதிகம், புண்ணியம் அதிகம், அவனாலேயே கண்டுபிடிக்க முடியல. அப்படின்னா அர்த்தம், வாசப்படியில நிக்கிறாரு, வீட்டுக்குள்ள வரலன்னு அர்த்தம். வாசப்படியில நிக்கிறாரு, காலிங் பில்ல கை வச்சிருக்கிறாரு, ஆனா கரண்ட் போயிருக்கு, காலிங் பில்ல அழுத்தினால உள்ள கேட்கல, கதவை திறக்காதனால வீட்டுக்குள்ள வரல. ஆனா அவர் தகுதியில மேம்பட்டவர், மத்தவங்களா ரோட்ல நிக்கிறாங்க, இவர் வாசப்படியில நிக்கிறார். மீனவரும் சொல்ல வல்ல நல்லன். வீட்டுக்குள்ள இருக்கிறது யாரு, நம்ம குருநாதன் மட்டும்தான் என்று பார்க்கின்றோம். அப்ப மதுரையில் இருக்கின்ற அத்துணைய மக்களையும் ஏமாற்றியது யார், பெருந்துரை பெருமான். பிச்சதேற்றும் பெருந்துரையாய், பிட்டுக்கு மண் சுமந்தது யார், பெருந்துரை பெருமான். நரியை குதிரையாக்கியது யார், நரியை குதிரையை பரியாக்கி ஞானமெல்லாம் நிகழ்வித்த பெருந்துரையாய் என்று போகுது, பெருந்துரை பெருமான். சரி, அந்த பெருந்துரை பெருமானை கண்டு மதுரையில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் அவனுடைய மேனி அழகிலே பெண்கள் எல்லாம் மயங்கினார்கள் சொல்றார். அங்கடன் எங்கள் அமரர் பெம்மான் அடியார்க்கு அமுதன், அவனி வந்த எங்கள் பிரான். இந்த திருவார்த்தையில கடைசி பாட்டு பாருங்க, திருவாசல் வச்சிருக்கீங்களா, அங்கடன் எங்கள் அமரர் பெம்மான் அடியார்க்கு அமுதன், அவனி வந்த எங்கள் பிரான், இரும் பாசம் தீர இகபரமாயதோர் இன்பம் எய்த, சங்கம் கவர்ந்து மண் சாத்தினோடும் சதுரன் பெருந்துரை ஆளி, அன்று மங்கையர் மல்கும் மதுரை சேர்ந்த வகையறிவார் எம் பிரான் ஆவாரு. இப்ப மதுரைக்கு குதிரையில வந்த ஆளு மதுரையிலேருந்து வரல, திருப்பெருந்துறையிலிருந்து வந்தார். திருப்பெருந்துறைக்கும் மதுரைக்கும் என்ன டிஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரியும், கார்ல போனா 3 மணி நேரம் ஆகுது. அப்ப சாமி திருப்பெருந்துறையிலிருந்து தான் மதுரைக்கு வந்தாருங்கிறது உறுதியா ஓரிடத்தில் இல்ல, பல இடங்களிலே திருவாசன் சொல்லுது. ஆனால் இவ்வளவு தெளிவா சொல்லப்பட்டாலும் தனக்கு இந்த கருத்துக்கள் இந்த புராணத்துக்கு உதவாது என்ற காரணத்தினால எந்த திருவள்ளுவர் புராணமும் இதை சொல்லல. சொல்லாததுக்கு என்ன காரணம், இந்த கருத்துக்கள் நாம் எடுத்துக்கொண்ட புராணத்திற்கு உதவ மாட்டா என்பதுதான் காரணம், வேற ஒரு காரணம் கிடையாது. நான் சொல்லுது புரியுறதா? ஆகவே நம்ம குருநாதனுடைய திருக்கதையை நாம் திருப்பெருந்துரை புராணத்தை அடிப்படையாக கொண்டுதான் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது நம்ம குருநாதனுக்கு உபதேசிக்கப்பட்ட மந்திரம் இன்னவாதான் இருக்கணும்னு அடியனுக்கு இறைவன் உணர்த்தினான். எப்படி உணர்த்தினான்னா, இந்த நூல் திருப்பெருந்துரை பத்தி பல நூல்கள் வந்திருக்கின்றன, ஒரு வித்தியாசமான நூல். வடமொழியிலே திருப்பெருந்துரைக்கு ஒரு புராணம் இருக்கு. அந்த புராணத்திலே திருப்பெருந்துரை பெருமானை பற்றிய பல துதிகள், அருமையான தோத்திரங்கள் இருக்கின்றன. அதிலே ஒரு துதி வாதவுரடிகள் பாடிய துதி என்றே இருக்கு. நம்ம குருநாதர் பாடிய துதியா இருக்குதே அப்படிங்கிற முதல்ல என்ன பண்ணினேன், அது இன்னும் பிரிண்டிலே வரல. அது திருப்பெருந்துரையில பெருமானுடைய 2 பிரம்மோற்சவத்திலையும் ஒரு தெலுங்கு குடும்பம், தெலுங்குகள், தெலுங்கு பேசுறவங்க பாகவதர்னு சொல்லுவாங்க. அந்த அதுல வயதானவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பண்டிதர் பெருமானுடைய 10 நாள் உற்சவத்திலையும் அந்த வாதவுரடியுடைய புராணத்தை சொல்லுவாங்க. வடமொழி புராணத்தை அடிப்படையாக கொண்டு தமிழ்ல சொல்லுவாங்க. அந்த கைங்கரியத்தை பண்ணிட்டு வராங்க. இப்ப அந்த கைங்கரி நின்று போச்சு, ஏன்னா அந்த குடும்பத்துல பிறக்கிறவங்க எல்லாம் டாக்டரா இன்ஜினியர் ஆயிட்டாங்க, அதனால அந்த கைங்கரி நின்று போச்சு. அதுல கடைசியா புராணம் சொன்ன அந்த வயோதிகர் அவர் வீட்டுக்கு போய் இந்த திருப்பெருந்துரை வடமொழி புராணம் அவர்கிட்ட கையெழுத்து பிரதியா இருக்கு, அதை தயவு செய்து கொடுங்கன்னு சொல்லி அவர் கொடுக்க மாட்டேன்ட்டார். அவங்க வீட்லயே இருந்து எங்க வீட்டுலதான் சாப்பிடணும், அவங்க வீட்லயே சாப்பிட்டு அவர் சொன்னதெல்லாம் கேட்டு அதை ஒரு முழுக்க படிச்சு நமக்கு தேவையான அந்த பாடல்கள் எல்லாம் எழுதி கொண்டேன். என்னன்னா, அதுல வாதவுரடிகளே பெருமானுக்கு வடமொழியிலே பாடிய பாடல் இருக்குதே, அது வாதவுரடிகள் வடமொழியிலே பாடினால் அவர் தென்மொழியிலே பாடிய திருவாசகம் போல அதுல இருக்குதா என்று பார்ப்பதற்காக அதை பார்த்தேன். அப்புறம் அதுல பிரமன் இறைவனை துதித்தது, திருமால் துதித்தது, உருத்திர துதித்தது, இவங்கெல்லாம் நம்முடைய ஆத்மநாத சுவாமியினுடைய சீடர்கள். தேவ தேவன்மை சேவகன், தென்பெருந்துறை நாயகன், மூவராலும் அரியோனா முதலாய ஆனந்தமூர்த்தியான், மூவருக்கு முதல்வன், மூவரும் அவனுக்கு சிஷ்ய பிள்ளைங்க அப்படிங்கிற கருத்து வருது. மூவருக்கும் பெருமான் தீட்சை அளித்ததாக திருப்பெருந்தூர் புராணம் சொல்லுது. பிரமனை படைத்து அவனுக்கு காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ணினார், திருமாலை படைத்து அவருக்கு ஓங்காரத்தை முன்னிட்ட ஐந்தருத்து உபதேசம் பண்ணினார். அதுக்கு சிவ ஷடக்ஷரம்னு பேரு. அந்த மந்திரத்தை நம்ம குருநாதர் சொல்றார், போற்றியோம் நம சிவாய புயங்கனே மயங்குகின்றேன், போற்றியோம் நம சிவாய புகலிடம் பிரிதொன்றில்லை, போற்றியோம் நம சிவாய புறமனை போக்கல் கண்டாய், போற்றியோம் நம சிவாய ஜெய ஜெய போற்றி போற்றி. இந்த ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை தான் திருமாலுக்கு உபதேசம் பண்ணினாருன்னு அந்த புராணத்துல வருது. சிவாய நம என்ற மந்திரம் உருத்ரனுக்கு உபதேசம் பண்ணப்பட்டதா அந்த மந்திரத்துல வருது. இப்ப இதெல்லாம் வந்துருச்சு, எங்க வந்துருச்சு, திருவாசத்துல வந்துருச்சு. தனக்கு முன் உலகத்தை படைத்து காத்து அழிக்கின்ற மூவர்களுக்கு இறைவன் உபதேசித்த மந்திரம் மூன்றுமே வந்திருக்கு. காயத்ரி மந்திரம் எங்க தெரியுமா வந்திருக்குது சொல்றேன். காயத்ரி மந்திரத்தை நேரடியா சொல்ல முடியாது என்ற காரணத்தினால அந்த மந்திர பொருளை சொல்றார். வாரா வழியருளி வந்தனுக்கு மாறின்றி ஆரா அமுதாய் அமைந்தன்றே சீரார் திருத்தன் பெருந்துரையான் என் சிந்தை மேய ஒருத்தன் பெருக்கும் ஒளி. என் சிந்தை மேய ஒருத்தன் ஒளி பெருக்கும் என்பதுதான் காயத்ரி மந்திரத்துடைய பொருள். பெருமான் நம் அறிவிலே இருந்து கொண்டு உயிர் இறைவனை அறிவதற்கு தேவையான ஒளியினை பெருக்கிக் கொண்டே இருக்கின்றான். தன்னை என்னை நினைக்க தருகின்றான். உயிரிலே உறைந்து பெருமான் என்ன பண்றார், என்னை மறந்து விடாதே, என்னை பார், நெஞ்சம் புகுந்து நினைவிக்கின்றான் என்று பார்க்கின்றோம். அதான் காயத்ரி மந்திரத்தின் பொருள். அந்த பொருளை சொல்வதனால அதை நான் தமிழ் காயத்ரின்னு வச்சுப்பேன். காயத்ரி மந்திரத்தினுடைய தமிழ் வேதத்தினுடைய தமிழ் வேத வடிவம், வாரா வழியருளி வந்தனுக்கு மாறின்றி ஆரா அமுதாய மைந்தன்றே சீரார் திருத்தன் பெருந்துரையான் என் சிந்தை மேய ஒருத்தன் பெருக்கும் ஒளி. அப்ப தனக்கு உபதேசித்த மந்திரம் வரணுமே. இப்ப இந்த திருப்பெருந்துறை பெருமானுக்கு இருக்க பெருமான புராணம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அதை கொஞ்சம் ரீகேபிச்சுலேட் பண்றேன். பெருமான் ஆதியில பிரம்மனை படைத்து பிரம்மன் வழிபாடு பண்றார். அந்த பிரம்மதேவருடைய உலகத்தை படைக்க வேண்டும்ங்கிறது பெருமான் என்ன பண்றாரு, பிரம்மதேவனுக்கு ஒரு ருத்ரஹோமத்தினால ரௌக்ஷாயணர் என்ற ஒரு சிறுவன் பிரம்மனுக்கு குமாரனாக தோன்றும்படியாக அருள் பண்றார். 7 வயது சிறுவனாக அக்னிலிருந்து வெளியில வரார். ரௌக்ஷாயணர் பேரு அவருக்கு. அக்னியிலிருந்து வெளியில வந்ததுனால அக்னி வேசர் என்று இன்னொரு பெயர் உண்டு. இது புராண காலத்துல உலகம் எல்லாம் என்றைக்கோ ஒரு முறை படைக்கப்பட்ட போது, உலகம் பல முறை படைக்கப்பட்டிருக்கின்றது, அதுல ஒரு முறை பண்டு படைக்கப்பட்ட போது நிகழ்ந்த நிகழ்ச்சி இது. நம்முடைய குருநாதர் ஒரு 1200 வருடங்களுக்குள்ள தோன்றினவர், மூவருக்கும் பின்னால் வந்தவர். நம்முடைய குருநாதரை இறைவன் அதே திருப்புறத்தில் வைத்து ஆட்கொண்ட பொழுது எந்த ரௌக்ஷாயனர் ஆதியில் தன்னை வழிபட்டாரோ அந்த ரௌக்ஷாயனர் கைலாசத்திலிருந்து 999 சீடர்கள் அவர் முதன்மையான சீடர், அவரை அழைச்சுக்கிட்டு இங்க வந்திருக்கிறார். என்ன காரணம்னா பெருமான் தன்னுடைய பழையாடியார்களை பிரிய மாட்டார். அதனால நம்ம குருநாதருக்கு திருவடி சுட்டுவதற்காக திருப்பெருந்துறைக்கு எழுந்துள்ள பொழுது தன்னுடைய அணுக்க தொண்டர்களாகின்ற ரௌக்ஷாயனர் உள்ளிட்டோரை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். அது எப்படி தெரியுதுன்னா அந்த திருப்பெருந்துறை புராணத்துல இருக்குது. அங்கு வழிபடுகின்ற அந்த குருந்த மூலம்ங்கிற வழிபாட்டு மூர்த்தத்துல நின்ற கோலத்துல ரௌக்ஷாயனர் இருக்கிறார். பெருமாளுடைய திருவடியை தாங்கியபடி அமர்ந்த கோலத்துல நம்ம குருநாதர் இருக்கிறார். அபிஷேகம் பண்ணும் போது வஸ்திரத்தை எடுத்து அபிஷேகம் பண்ணும்போது நீங்க பாக்கலாம். நீங்க அடுத்த முறை திருப்பெருந்துறை பார்க்கும்போது மனசுல வச்சுட்டு பார்க்கணும். நின்ற கோலத்துல இருப்பவர் நம்முடைய குருநாதர் இல்ல, அவர் நம்முடைய குருநாதரை ஆட்கொள்ள வேண்டும் என்று சிபாரிசு செய்தவர் ரௌக்ஷாயனர். இப்ப பிரமன் என்ன பண்ணினாரு, ரௌக்ஷாயனருக்கு பூஜையை கொடுக்க போறார். பூஜை கொடுக்கும்போது இந்த பெருமானுக்கு அர்ச்சனை செய்வதற்கென்று 128 நாமாக்களினாலே ஒரு அர்ச்சனையை படைத்து தருகின்றார். யாரு, நம்ம எல்லாம் படைத்த பிரம்மன் ரௌக்ஷாயனருக்கு ஆத்மநாத சுவாமியை பூஜை பண்றதுக்காக ஒரு மந்திரத்தை கொடுக்கிறார். அதற்கு மந்திர ராஜம் என்று பெயர். அதாவது மந்திரங்களிலேயே தலையாயது. அது 128 அர்ச்சனை பெருமானுடைய திருவடி போற்றி திருவடி போற்றின்னு வருது. ஓங்கார கம்யாய நமகா, ஓங்கார வாச்சியாய நமகன். அது எப்படி அமைச்சிருக்கிறார் பிரம்மதேவர்னா, ஓங்காரத்திற்கு 20 போற்றி, அப்புறம் ந என்ற எழுத்திலே ஆரம்பிப்பதாக 20 போற்றி, ம என்ற எழுத்திலே ஆரம்பிப்பதாக 20 போற்றி, சி என்ற எழுத்திலே ஆரம்பிப்பதாக 20 போற்றி, வா என்ற எழுத்திலே ஆரம்பிப்பதாக 20 போற்றி, ஏ என்ற எழுத்திலே ஆரம்பிப்பதாக 20 போற்றி. அப்ப மொத்தம் எத்தனை போற்றியாச்சு, 120 போற்றியாச்சு. அப்புறம் அஷ்டபுஷ்பமாக 8 போற்றி, அப்ப 128. ஆத்மனே நமகா, அந்தராத்மனே நமகா, பரமாத்மனே நமகா, ஆதி கைலாச நாதாய நமகா, விப்ரநாதாய நமகா, சப்த நாதாய நமகா, தீர்த்த நாதாய நமகா, பிருகத்தீர்த்த க்ஷேத்திர நாதாய நமகா. இது அஷ்டபுஷ்பம். இந்த 8 போற்றி சேர்த்து ஓங்காரத்திலே ஆரம்பிக்கின்ற 20 போற்றி, இந்த ஓங்காரத்திலே ஆரம்பிக்கின்ற 20 போற்றிகளுக்கும் ஏனைய 5 எழுத்துக்களிலே ஆரம்பிக்கின்ற போற்றிகளுக்கும் என்ன வேறுபாடுன்னு கேட்டா, ஓங்காரத்தில் இருக்கின்ற 20 பொற்றிகளும் ஓங்காரத்தை பற்றிய பொற்றிகள். ஓங்காரம் என்பது இறைவனுடைய உருவம். எதை போலன்னு கேட்டா, இந்த கஷாயத்தை நான் குடிக்கணும். நான் இவர்கிட்ட சொல்றேன், நான் உங்களை கஷாயம் கேட்டேனா டம்ளர் கேட்டேனா, ஏன் ரெண்டையும் சேர்த்து குடுக்கறீங்க? சிவா, நான் உங்களை கஷாயம் தானே கேட்டேன், கேட்டதை மட்டும் தான் நீங்க செய்யணும். நீங்க கேட்காத ஏன் செய்றீங்க? கஷாயத்தை மட்டும் கொடுத்தா போதுமே, எதுக்காக இந்த டம்ளர் குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா நீங்க என்ன நினைப்பீங்க? நம்ம ஐயா கொஞ்ச நேரம் முன்னாடி நல்லா தானே இருந்தார், ஐயோ பாவம் இவருக்கு என்னமோ ஆயிடுச்சு. கஷாயம் டம்ளர் இல்லாம எப்படி கிரகிக்கிறது? டம்ளர் இல்லாம கஷாயத்தை கிரகிக்க முடியுமா? அத போல சொல்லும் பொருளும், பொருளை கிரகிக்கணும்னா சொல் வேண்டும். சொல்லுதான் அம்பாள், பாகம் பிரியாள், பிரிக்க முடியாது. அம்பாளை பிரிக்க முடியுமா? பாகம் பிரிக்க முடியுமா? பாகம் பிரியாள். வாக்கே நோக்கிய மங்கை, நோக்கிய என்பது ஓம உருபு. தமிழிலே தமிழ் மொழியுடைய வளப்பம் என்னன்னு கேட்டா, மற்ற மொழிகளிலே கற்பனை கூட பண்ண முடியாத சொற்களை எல்லாம் தமிழிலே ஊம உருவா பயன்படுத்திருக்காங்க. நோக்கியனா பார்த்தன் அர்த்தம், நோக்கியனா பார்த்தன் அர்த்தம் கிடையாது, போன்றன் அர்த்தம். இங்க வாக்கே நோக்கிய மங்கைனா வாக்கினை போன்ற மங்கை. மணாளம் யாரு? அது முற்று உருவகமா சொல்லல, முற்று உவமை இல்லது, பொருளே நோக்கிய மணாளன். சொல்லாக இருப்பவள் சக்தி, அதன் பொருளாக இருப்பவன் கடவுள். அப்ப சொல்லை சொல்லிவிட்டால் பொருள் உணரப்படும், பொருள் தனித்து உணரப்படாது. கஷாயத்தை தனியா கொடுக்க முடியாது, டம்ளர்ல தான் கொடுக்கணும். அதே போல ஓங்காரம், ஓங்காரத்தை சொல்லும் பொழுது நடராஜ சரசனாமம் என்ன சொல்லுதுன்னா, பிரம்ம புச்சம் என்று சொல்லுது. பிரம்ம புச்சம் என்றால், பிரம்மம் என்றால் கடவுள், புச்சம் என்றால் வால், கடவுளுக்கு வால். வாலை பிடிச்சுக்கிட்டா கடவுளை பிடிச்சுக்கலாம்.